பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் பேராசிரியர் திரு பி சக்திவேல் அவர்கள் மகிழ்ச்சியின் மகத்துவமும் மனநிறைவான வாழ்க்கையும் பற்றி பல தகவல்களை நமக்கு வழங்க உள்ளார். மேலும் இவருடன் இணைந்து உரையாடுபவர் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
சார் வணக்கம். சார்
வணக்கம். சார் முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம். இன்று ஒரு நல்ல தலைப்பு, இதுவரை நாம் பேசிய தலைப்பிலே மிகவும் பயனுள்ள எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நல்ல தலைப்பை பற்றி, அதாவது மகிழ்ச்சியினுடைய மகத்துவம், கோபத்தினால் விளையக்கூடிய தீமைகள் அல்லது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்று இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படக்கூடிய மகிழ்ச்சியினுடைய மகத்துவத்தை முக்கியமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக நான் இணைப்பில் உள்ளேன். மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருவரிடம் இன்று அதிக அளவில் கொட்டி கிடக்கின்றது. ஆனால் அன்பார்ச்சுனேட்டா நம்ம அதற்காக போதிய அளவு கவனத்தை செலுத்தாமல் நம்மளிடம் இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை நாம் கண்டறியாமல் நம்மளிடம் இல்லாத விஷயத்தை பற்றி நாம் எண்ணுவது ஏங்குவது இது போன்ற பல பிரச்சனைகளில் நாம் நம்மளுடைய மகிழ்ச்சியினுடைய மகத்துவத்தை நாம் மறந்து விட்டோம். புத்தர் ரொம்ப அருமையா சொல்லுவார் சார், லைஃப் இஸ் எ ஒன் டைம் ஆஃபர் அப்படின்னு. இப்ப நீங்க கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னா, இப்போ வந்து ஐபிஎல் மேட்ச் முடிஞ்சா அடுத்தது இன்னொரு மேட்ச் வரும், ஒரு 50-50 மேட்ச்னு 20-20 மேட்ச் வரும், நிறைய வாய்ப்புகள் நம்ம வாழ்க்கையில வரும். ஆனா இந்த வாழ்க்கை என்பது அதுதான் மகிழ்ச்சியினுடைய மகத்துவம். புத்தர் சொல்றாரு, இது ஒரு முறை ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடியது. அந்த வாழ்க்கையை சரியாக பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் மகத்துவமாக நாம் வாழ வேண்டும் என்பது புத்தர் சொல்லியிருக்கார். இது தொடர்பாக நிறைய கருத்துக்கள் இருக்கு. என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய சொந்த அனுபவத்தை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நான் இணைப்பில் இருக்கின்றேன் சார்.
முட்டாக இருந்து பார்ப்பதற்கும், அது மலர்ந்தால் அதோடைய பார்ப்பதற்கும், அதே நேரத்தில் அதனுடைய வாசனை நுகரும் அளவுக்கும் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அந்த போல வந்து கோபம் அப்படின்னு எடுத்துட்டா அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் ஒரு முட்டாக இருந்து அது உள்ளுக்குள்ளேயே போயிடும். அதே நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான மகத்துவம் அப்படிங்கிறப்போ அந்த பூ மலர்ந்து எந்த அளவுக்கு அதோட மனம் வீசுமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியும் நம்மகிட்ட நிறைய அந்த இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க இப்போ வந்து எடுத்து சொல்றா இருக்கீங்க. இதை பத்தியான அந்த மகத்துவம் அப்படின்னு சொன்னீங்க சார், அதை பத்தி கொஞ்சம் விரிவான வகையிலே சொல்லலாமே.
நிச்சயம் சார். இன்னைக்கு 2024 வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க சார், அதாவது உலகத்துல வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடுகள், அது தொடர்பாக ஒரு அறிக்கை. அந்த அறிக்கை பல பக்கத்துல இருக்கு, அதனுடைய சாராம்சத்தை மட்டும் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்வதற்காக நான் காத்திருக்கிறேன். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியன்றாங்க. ஒன்னு வந்து சமூக உறவுகள் சார், சோசியல் ரிலேஷன்ஸ், அதாவது நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய உறவுகள், நண்பர்கள், நல்ல நண்பர்கள், நல்ல நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், நம்பர் ஒன்னு சார். ரெண்டாவது என்ன சொல்லலாம், எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கணும். இது அந்த ரிப்போர்ட்டினுடைய முக்கியமான சாராம்சம். இப்ப யார் ஒருவர் சுறுசுறுப்பாகவும் எப்பொழுதுமே ஆக்டிவா இருக்கான் பாருங்க சார், அவங்களுக்கு இந்த மகிழ்ச்சி என்பது சற்று அதிகமாக இருக்கும். அரிஸ்டாட்டில் என்று ஒரு அறிஞர், அரசியல் அறிவியலுடைய தந்தைன்னு சொல்லக்கூடிய அரிஸ்டாட்டில் ரொம்ப அழகா சொல்லுவார் என்னன்னா, மகிழ்ச்சி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள், அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைவதனால் விளையக்கூடிய ஒரு நன்மை தான் மகிழ்ச்சி அப்படின்றார். இது பணம் சம்பந்தப்பட்டது நம்ம நிறைய நினைச்சிட்டு இருக்கிறோம் சார். அச்சா, மகிழ்ச்சிக்கும் பணத்திற்கும் தொடர்பு உண்டு, ஆனால் பணமே தான் வந்து ஒரு பிரதானமான ஒரு காரணமாக இருப்பது கிடையாது. இது வந்து மனதோட சம்பந்தப்பட்ட விஷயம் சார். மகிழ்ச்சி மனது மட்டும் கிடையாது, உளவியல் தொடர்பான ஒரு விஷயம் தான் சார் மகிழ்ச்சி. இப்ப நீங்க பணம் அப்படின்னா, எப்பொழுதுமே நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் நம்ம கிட்ட மகிழ்ச்சி இல்லாம இருக்குது இல்ல சார். அப்போ என்ன நம்ம நினைக்கிறோம்னா, நம்ம கிட்ட பணம் இருந்தா போதும், அல்லது பணம் இருக்கக்கூடியவர்கிட்ட வந்து மகிழ்ச்சி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கிடையாது. ஒருவர் மகிழ்ச்சியாக இருப்பதாக வேண்டாமா அல்லது இருக்கலாமா என்று முடிவு செய்வது அவர்கள் தான். கண்டிப்பாக சொல்லுவேன், வெளிப்புற காரணிகளை கிடையவே கிடையாது. அடுத்தது சார், இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி அந்த 21ஆம் நூற்றாண்டுல நிறைய மாற்றங்கள் சார், தகவல் தொழில்நுட்பம், இந்த குளோபலைசேஷன் சொல்லக்கூடிய உலகளாவிய ஒரு புது ஒரு கான்செப்ட் இன்னைக்கு உலகம் முழுவதும் வந்திருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையே ஒரு மாறி போச்சு சார். இது என்னாச்சு அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் கூட கடினமாக ஆக்கிடுச்சு. ஏன்னா நிறைய நம்ம தொழில்நுட்பத்தை சார்ந்து இருக்கிறோம். இப்ப உதாரணமா வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்ல, ஒரு போன் கனெக்ஷன் இல்ல, மின்சார வசதி இல்லைன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை ஸ்தம்பித்து போற அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு நம்ம. ஆனா இது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லை. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அப்பாவோ அல்லது நம்மளுடைய முன்னோர்கள் கோவப்படக்கூடிய விஷயம் அல்லது எதிர்க்கெடுத்தாலும் நம்ம வந்து அவர்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆனாதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள், ஏன்னா இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, யாரு அதிக அளவு மகிழ்ச்சி இல்லாமல் மன உளைச்சலோட இருக்காங்கன்னா அந்த ஏஜ் குரூப் 18-26 வயதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. அவங்களுக்குன்னு சரியான கல்வி கிடைக்கல, அல்லது குடும்ப பிரச்சனை, வேலை கிடைக்கல, வேலை கிடைத்தாலும் நல்ல வேலை இல்லை, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது சார். ஸோ அதனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இந்த மகிழ்ச்சி அப்படின்றது 20-ஆம் நூற்றாண்டு 21-ஆம் நூற்றாண்டு இல்லை எதிர்காலத்தில் வரக்கூடிய காலத்தில் நாம் விட்டுவிடக்கூடாது. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, மகிழ்ச்சியாக இருப்பவர்களுக்கு ஆயுசு கட்டின்னுவாங்க கிராமத்தில். ஆயுசு அப்படின்னா லைஃப் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவது, எப்பொழுதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவா நம்ம திங்க் பண்ணணும். நம்ம நேர்மறையான சிந்தனையோட இருக்குன்னு நம்ம எதிர்மறையா பார்க்கவே கூடாது சார். அப்போ இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குடும்பம், உறவுகள், நண்பர்கள், இது மிக மிக அவசியம். இது எவருக்கு கிடைத்துள்ளதோ அவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். நம்ம ஐயன் திருவள்ளுவர், ஏன்னா நிறைய விஷயத்த பத்தி பேசும்போது நம்ம திருவள்ளுவர் அவரை பத்தி பேசியிருக்கோம். அவர் வந்து ரெண்டு விஷயத்த சொல்றாரு, நேர்மை தர்மம் மகிழ்ச்சிக்கு முக்கியமான காரணம். அதே மாதிரி மூணாவது பாத்தீங்க அப்படின்னா சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தாவே மகிழ்ச்சி அப்படின்றாரு. அதாவது அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆரிருள் உயித்துவிடும். குறள் 121. அதாவது அடக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறியாத புகழ் சார். யார் ஒருவன் வந்து அடங்காமல் இருக்கின்றானோ அல்லது கோபப்படுகின்றானோ அது அவனுடைய வாழ்க்கையை இருளாக்கி விடுன்றாரு. அதனால எதுக்கு எடுத்தாலும் நம்ம கோபப்படக்கூடியது என்பது அந்த ஒரு செயல் வந்து நம்ம கண்டிப்பா நம்ம குறைக்கணும் சார். நம்ம அதுக்கு அடுத்ததாக நம்ம நேர்மையாக இருந்தோம், தர்மம் செய்கிறோம், அல்லது ஒருவருக்கு உதவி செய்யும் போது அவர்கள் பாராட்டும் போதோ அல்லது உதவி மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் போது நமக்கு அது ரொம்ப ஹாப்பி ஆயிடு சார். நம்ம அதனாலதான் வந்து சொல்றாருன்னா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நேர்மையாக இருப்பது, இது நியாயத்தோடு இருப்பது, மூன்றாவது சுய கட்டுப்பாடு. இதுதான் சார் இந்த மகிழ்ச்சி. இந்த மகத்துவத்தை நாம் புரிந்து கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்க மட்டும் கிடையாது, உங்க குடும்பம், நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடம், உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் சந்தோஷமாக இருப்பது உங்களோட கையில இருக்கு சார்.
அப்போ மகிழ்ச்சியா இருந்தா நம்ம எந்த அளவுக்கு நமக்கு ஒரு மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிற பத்தி சொன்னீங்க. இப்போ அதே நேரத்துல இப்ப மகிழ்ச்சி வந்து நம்ம கிட்ட குறைஞ்சி கோபம் அதிகரிச்சு வந்தா நமக்கு என்னென்ன விதமான பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார்?
நிச்சயமா சார். பெஞ்சமின் பிராங்க்லின் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் வந்து சொல்லுவார் சார், என்னன்னா திருப்தி படுத்தும் குணம், திருப்தி அடையும் குணம் என்பது ஒருவன் ஏழையை பணக்காரனாக ஆக்கின்றது, அதிருப்தி அடையக்கூடிய குணம் என்பது பணக்காரனை ஏழையாக்கின்றது. இப்ப இன்னைக்கு இதுதான் சார் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் நிறைய மாணவர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, சார் எனக்கு அந்த வசதி இல்லை சார், எங்க அப்பா அம்மா வந்து சரியா படிக்கல சார், எனக்கு வந்து சரியான ஒரு வீடு இல்லை சார், வாகனங்கள் இல்லை, எனக்கு பொருளாதாரம் இல்லை, நிறைய பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட இல்லாததே சொல்லிட்டு இருக்காங்க சார். ஆனா இருக்கக்கூடிய விஷயத்த வந்து நம்ம பேசுறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு சார். இது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதன் முக்கியமா என்னுடைய பண்பலை நேயர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, எது இல்லையோ அதை பத்தி வருத்தப்படாதீர்கள், இருக்கக்கூடியதை பத்தி நாம் சிறப்பாக இருப்போம். நான் உண்மையா சொல்றேன் சார், நான் ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்துல வந்து ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து பிறந்தவன். நான் படிக்கும் போது எங்களுக்கு நல்ல ஒரு ஒரு உடை கிடையாது சார், நல்ல உணவு கிடையாது. பள்ளிகளுக்கு செல்வதற்கு கூட நல்ல புத்தகங்கள் அல்லது புத்தகம்னாவே எங்களுக்கு சார் செகண்ட் ஹேண்ட் புக்கு தான் சார். ஆனா இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் புது புது புத்தகத்தை வாங்கி கொடுக்கிறோம். அவனுக்கு தேவையான வசதிகள் ஒரு காலனிக்கு பல காலனிகள் கொடுக்கின்றோம். இன்னைக்கு இணையத்துல வசதி கொடுக்கிறோம், எல்லாமே கொடுக்கறோம். ஆனா பசங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாப்பினஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா நம்ம எல்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் பையில தான் நம்ம புத்தகத்தை கொண்டு போனோம். பள்ளிகளுக்கு செல்லும் போது 10 பைசா 20 பைசா கொடுத்து அனுப்புவார்கள். ஆனா அப்பயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருந்தோம். அதுதான் வந்து பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்றாரு, திருப்தி அடையும் குணம் தான் ரொம்ப ரொம்ப அவசியம் சார். அதுக்கு அடுத்தது இந்த சமூக உறவு அப்படின்றது, இது நிச்சயமாக நீங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் என்னன்னா இன்னைக்கு குறைஞ்சிட்டு வருது சார் சோசியல் ரிலேஷன்ஸ். அதுக்கு அன்பார்ச்சுனேட்டா நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம், நம்மளுடைய மொபைல் போனு, கைபேசி, இன்டர்நெட்டு, அந்த டெலிவிஷன் வந்ததுக்கு பின்னாடி இந்த சமூக உறவுகள் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. நிச்சயமாக இது கேட்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சோசியல் ரிலேஷன்ஸ் குறைஞ்சதனுடைய முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஃபேமிலிக்குள்ளே வந்து நம்ம சரியான ஒரு இது பேச்சுவார்த்தைகள் அல்லது போதிய அளவுல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு சார். அதுக்கு அடுத்தது வந்து இன்னைக்கு அந்த மகிழ்ச்சி குறையறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, எதையுமே நம்ம வந்து பிரச்சனையா பாக்குறோம் சார். பிரச்சனையை பார்க்க கூடாது. எதையுமே நம்ம என்ன பண்ணணும், பிரச்சனையை பார்க்காமல் அது ஒரு வாய்ப்பாக பார்க்கக்கூடியது. நம்மளுடைய மனதை மிக மிக முக்கியம். பார்த்த உடனே நம்ம நெகட்டிவா பார்க்க கூடாது. இந்த விஷயத்துல வந்து நம்ம என்ன கத்துக்கலாம், இப்ப ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, இப்ப நம்ம வந்து குரூப் எக்ஸாமினேஷன் வரப்போகுது சார், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நம்ம மாணவர்கள் எழுதுறாங்க, அதுல நீங்க வந்து தோல்வி அடையக்கூடாது. ஒருவேளை தோல்வி அடைந்தால் அதுல இருந்து நம்ம வந்து ஒரு பாடத்தை கத்துக்கணும் சார். ஏன் நம்ம வந்து தோல்வி அடைஞ்சோம், அப்படி நம்ம பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், அது ஒரு பிரச்சனையாக பார்க்கின்றோம். இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் குறையணும் சார். நம்ம இது வந்து ஒரு ஒரு கலை. நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வராது சார், இது பல நாட்களாக நீங்கள் பார்க்கும் பொழுது என் பண்பலை நேர்களே இது ஒரு ஆர்ட், ஒரு கலையாக வந்துருச்சு அப்படின்னா எதையுமே நீங்க வந்து ப்ராப்ளமா பார்க்க கூடாது. அடிக்கடி என்னுடைய ஆசான்கள் சொல்வார்கள், எவ்ரி சேலஞ்சஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் சேலஞ்ச் அப்படின்வாங்க. அதனால நீங்க எதையுமே நீங்க வந்து சிக்கல்னே பார்க்கவே பார்க்காதீங்க. ஒரு சின்ன ஒரு கதை ஒண்ணு சார், என்னன்னா ரொம்ப சிறிய கதை தான். ஒரு நண்பர் பார்க்கறதுக்காக வராரு. அவர், ஏன் நீங்க வந்து ரொம்ப சோகமா இருக்கிறீங்க, உங்களுடைய முகம் ஏன் வாடி போயிருக்கு அப்படின்னு போது பாத்தீங்கன்னா, இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு வாடகை கொடுப்பதற்கு பணம் இல்லை. சரி, அடுத்து என்ன பிரச்சனை, ரெண்டாவது என்ன, போதிய வந்து மளிகை சாமான வாங்க முடியல, என் பிள்ளைகளுக்கு வந்து பள்ளிகளுக்கு பணம் கட்ட முடியல, வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் கட்ட முடியல. வரிசையா அவர் அடிக்கிட்டே போறாரு சார் அவர் பிரச்சனையெல்லாம். கடைசியா சிரிச்சிட்டு அந்த நபர் சொல்றாரு, உங்க பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னுவாரு. என்னங்கண்ணா, இது வரையும் 10-15 பிரச்சனையை வந்து பட்டியல் போட்டுட்டு நீங்க ஒண்ணுதான், இல்லைங்க உங்க பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா பணம் மட்டும்தான் பிரச்சனை, பொருளாதாரம் மட்டும்தான் பிரச்சனை. அந்த பொருளாதாரம் இல்லாததை நீங்க என்ன சொல்லீங்கன்னா பல பிரச்சனைகளை பாக்குறீங்க. இது எதுக்கு சொல்ற இந்த சின்ன கதை, எப்படி நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து அணுகுன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். அதுக்கு அடுத்தது நீங்க மகிழ்ச்சி குறைஞ்சதுக்கு என்னன்னு சார், தேவைக்கு மேல பொருட்களை வாங்குவது, தேவைக்கு மேல நம்ம வந்து திட்டங்களை தீட்டுவது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ்ஸ் நம்ம குடும்பத்திலயும் நம்ம சமுதாயத்திலும். அதாவது நம்ம கையில பணம் இருந்ததுன்னா பொருள் வாங்கணும், இல்லைன்னா கடன் வாங்கியோ அல்லது வந்து நீங்க வங்கி கடன்ல வாங்கி நம்ம பொருள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது நம்ம திருப்பி செலுத்த முடியலன்னா அதுவுமே வந்து குடும்பத்துல உங்கள் மகிழ்ச்சி மட்டும் கிடையாது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரோட மகிழ்ச்சியை வந்து பாதிக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து இன்னைக்கு நிறைய நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரத்துல மாற்றம் சார். அதுல வந்து என்னன்னா சரியான தூக்கம் இல்லை, நிறைய நேரம் என்ன பண்றோம், எலக்ட்ரானிக்ஸ், இந்த டெலிவிஷன், செல்போனு, இன்டர்நெட்ல நம்ம அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளோட தூக்கம் குறையுது. என்னைக்குமே நீங்க வந்து நல்ல தூக்கம் குறையும் போது அல்லது தவறான சில பழக்க வழக்கங்கள் வரும்போது, நல்ல உணவுகள் இல்லை அல்லது நல்ல உடற்பயிற்சி இல்லை அப்படின்னும் போது நிச்சயமாக அங்க வந்து என்ன வரும்னா மகிழ்ச்சி குறையும் சார், பிரச்சனைகள் தான் அதிகம் வரும். அதனாலதான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, கோபம் எடுபடும் இடத்தில் கூட கோபத்தை காட்டாதீங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கங்க, கோபம் எடுபடும் இடத்தில் கூட கோபத்தை காட்டாதீங்க. குடும்பத்துக்குள்ள நீங்க கோபத்தை காட்டினீங்களா எடுபடும், ஆனா அங்கேயும் காட்டாதீங்க. ஏன்னா நம்ம தான் சார் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள நம்ம ஹாப்பியா வச்சுக்கணும், மகிழ்ச்சியா வச்சுக்கணும். அதனால இன்னைக்கு இந்த மகிழ்ச்சி குறைந்து இன்னைக்கு இந்த கோபம் அதிகமானதனோட விளைவு என்ன அப்படின்னா, நம்ம பிள்ளைகளுக்கே நம்மளை பிடிக்காம போயிடுது, அல்லது நம்மளுடைய மகன் அல்லது மகள் கோபப்படும் பொழுது நமக்கே அவர்கள் மேல ஒரு சின்ன சலிப்பு ஏற்படுது. வேலை பார்க்கும் இடத்துல எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வருது சார். அதனால வந்து நீங்க நீங்க மகிழ்ச்சி குறையுதுன்றதுக்காக நம்ம அதை பிரச்சனையை பார்க்காமல் அந்த மகிழ்ச்சியை நாம் எப்படி தக்க வைத்துக்கலாம்னு பாக்கணும் சார். நம்ம
சார் இப்போ அந்த மகிழ்ச்சிக்கும் இந்த செயல்திறனுக்கும் உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கு சார், அதனால எந்த அளவுக்கு நமக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு?
நல்ல கேள்வி சார். கண்டிப்பாக வந்து எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய பதிலாக தான் இருக்கும் சார். சார், இந்த செயல்திறன் ஒரு தமிழ் வார்த்தை, அதாவது எஃபிஷியன்சின்னு ஒரு வார்த்தை இருக்கு சார். ஏன்னா சார் இன்னைக்கு எல்லாமே வந்து நீங்க பர்ஃபெக்ஷன் சார். நீங்க ஒரு கார் ஷோரூமா இருந்தாலும் அல்லது ஒரு கல்வி நிறுவனமாக ஒரு ஆசிரியரோ அல்லது சின்ன சின்ன நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த செயல்திறன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னைக்கு காம்படிஷன் அதிகமாயிடுச்சு சார். முதல்லாம் ஒரு ஊர்ல ஒரு கடை இருக்கும், ரெண்டு கடை இருக்கும், இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் நூத்து கணக்கான கடை இருக்கு. அதனால வந்து கண்டிப்பாக நம்மளுடைய செயல்திறனை நாம் அதிகரிக்க வேண்டும் சார். இதுல வந்து முக்கியமா வந்து உலக சுகாதார நிறுவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க, WHO-னு சொல்லுவாங்க சார், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். நம்ம இந்த COVID-19 காலகட்டத்தில் தினமும் நம்ம செய்தித்தாள்லையும் தொலைக்காட்சியிலும் பார்த்துருப்போம், உலக சுகாதார நிறுவனம் இது வந்து இன்னைக்கு வந்து வார்னிங் கொடுத்தாங்க, எச்சரிக்கை கொடுத்தாங்க. அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரொம்ப ரொம்ப அழகா சொல்றாங்க என்னன்னா, ஒரு வேலை பார்க்கிற இடத்துல நம்ம எப்படி இருக்கணுன்றதுக்கு நம்பர் 1 என்னன்னா, நல்ல உறவுகளை வேலை பார்க்கும் இடத்தில் மேற்கொள்ள வேண்டும். அடிக்கடி சொல்லுவோம் சார், நம்ம ஏற்கனவே நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம் நம்ம FM-ல. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்தை காட்டிலும் நம்ம அதிக நேரம் செலவு பண்ணுவது 8 மணி நேரம், 10 மணி நேரம் நம்ம வேலை பார்க்கிற இடம் தான். அதனாலதான் நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவோம், நம்ம நண்பர்களே, நம்ம வீட்டுல மகிழ்ச்சி இருந்தா மட்டும் போதாது, நம்ம வேலை பார்க்கிற இடத்துலயுமே நம்ம ஹாப்பியா இருக்கணும் சார். அதனால வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் நல்ல உறவுகளை மேற்கொள்ள வேண்டும்ன்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, பதவியை தேடி அலைய வேண்டாம், அந்த பதவி உங்களுக்கு தேடி வரும்ன்றாரு. நீங்க நிச்சயமா நல்ல பர்ஃபார்மன்ஸும் நீங்க எஃபிஷியன்சி காட்டினோம்னா சார், பதவி உங்களை தேடி வரும். இது நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தது. ஏன்னா பல பொறுப்புகள் வந்து என்னை தேடி வந்தது, அதை நான் துரத்திக்கிட்டு போனது கிடையாது. அது வரும்போது அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நம்ம கிட்ட இருக்கா, இருந்ததுன்னா நம்ம ஏத்துக்கணும் சார். நம்ம அடுத்தது மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, எப்பொழுதுமே வந்து குற்றத்தை கண்டுபிடிக்காமல் தீர்வை கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, குற்றத்தை சொல்லுவாங்க சார், அதுக்கு என்ன தீர்வு? அதனாலதான் ஒரு நல்ல அருமையான ஒரு கொட்டேஷன் சொல்லுவாங்க, குற்றத்தை கண்டுபிடிக்காமல் தீர்வை கண்டுபிடிங்கள் அப்படின்வாங்க. இப்ப எந்த பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு, அந்த சொல்யூஷன் நம்ம சொல்லணும் சார். நம்ம அதுக்கு அடுத்ததாக இன்னொரு மகிழ்ச்சி வந்து எப்படின்னா, ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ஆபீஸா இருந்தாலும் ஒரு கம்பெனியா இருந்தாலும் எல்லாம் எந்த நிறுவனமாக இருந்தாலும், ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி புறம் பேசக்கூடாது. இதெல்லாம் அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல சொல்றாங்க சார். ஒருவர் இல்லைன்னா இல்லாத போது அவர்களை பத்தி பேசக்கூடாது. இப்ப அப்பா இல்லைன்னா அம்மா வந்து அப்பாவை பத்தி பேசக்கூடாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் தங்கை இல்லைன்னா அவர்கள் இல்லாதவர்களை பத்தி பேசுற காசிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு சார் இங்கிலீஷ்ல, அந்த காசிப்பு வந்து நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும்ன்றாங்க. அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று வந்து என்னன்னா, சதா வந்து குற்றத்தை கண்டுபிடிக்க கூடாது. அந்த குற்றத்துக்கு என்ன தீர்வுன்றதை நம்ம சொல்லணும் சார். இது வந்து இந்த உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருக்கேன். சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் கிடையாது, ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த கிரேட் சயின்டிஸ்ட் தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் ஒரு முறை வந்து ஒரு பொருளை கண்டுபிடிப்பதற்காக வாரக்கணக்காக மாதக்கணக்காக அவருடைய பரிசோதனை கூடத்துல அந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போது திடீர்னு ஒரு நாள் அந்த பரிசோதனை வந்து எரிஞ்சு போச்சு சார் அந்த லேப். நம்மளா தான் என்ன பண்ணோம்னா உடனே கோவப்பட்டு எரிஞ்சு போச்சு, அது யார் காரணம், மின்சாரம் காரணமா அல்லது வேற யார் காரணம்னு நம்ம பார்ப்போம். ஆனா அவரு ரொம்ப அழகா சொன்னாரு தாமஸ் ஆல்வா எடிசன், என்னுடைய பரிசோதனை நிலையம் எரிந்து போனதுக்கு என்னுடைய தவறுகள் அனைத்தும் எரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னாரு. அவர் அந்த லேப் எரிஞ்சிருச்சுன்னு சொல்லலை, என்னுடைய தவறுகள் எரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு என்னன்னா, இதுவரையும் அவர் கண்டுபிடிக்கல. அவருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் பல்பை கண்டுபிடிச்சாரு, டங்ஸ்டன் கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது லேபு ஃபயர் ஆனதுக்கு அவர் என்ன சொல்ற, என் தவறுகள் எரிக்கப்பட்டுடுச்சு. எதுக்கு என்ன சார் அவர் குற்றமா பார்க்கல, ஓ இது வந்து என்னன்னா நம்ம சரியான ஒரு பொருளை வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு. அதனால என்னைக்குமே வந்து சார் எப்படியுமே ஒரு பாசிட்டிவா பார்க்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் சார். அதுக்கு அடுத்ததாக மகிழ்ச்சி என்பது சுறுசுறுப்போட தொடர்புடையது. நீங்க நல்லா பாருங்க, நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்கலாம், நம்ம ஊர்ல பார்த்துருப்போம், எப்பொழுதுமே சுறுசுறுப்பா இருப்பார்கள், வயது வித்தியாசம் இல்லாமல். நீங்க 60 வயதுல கூட பாத்தீங்க அப்படின்னா அவருடைய நடை ரொம்ப மிடுக்கா இருக்கும், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்பயுமே வந்து கொஞ்சம் இருக்கும். இது நான் ஓரளவுக்கு நான் என்னோட வாழ்க்கையில பின்பற்றிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க என்னுடைய மாணவர்கிட்ட கேட்டா தெரியும், நடக்கும்போது சரி கல்லூரியிலுமே வந்து நான் சுறுசுறுப்பா இருப்பேன். ஏன்னா மனசுக்குள்ள சொல்லிட்டே இருப்பேன், சுறுசுறுப்பாக இருந்தால்தான் நம்ம சிறப்பாக செயல்பட முடியும். செயல்திறன் என்பது நம்மளுடைய மகிழ்ச்சியோட இருக்கு. இப்போ ஒரு புத்தகத்தை வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன் சார், இது அனைவரும் கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப விலை கம்மி சார், அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இது ஒரு ஜப்பான் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தினுடைய பேர் வந்து இக்கிகாய்ன்னு பேரு சார், அதாவது IKIGAI ஆங்கிலத்துல இக்கிகாய் அப்படின்றது புத்தகத்தோட பேரு. என்னோட பண்பலை நேயர்கள் நிச்சயம் அந்த புத்தகம் படிக்கணும். ஏன்னா சமீபத்துல நான் படித்த பல புத்தகத்துல ஒரு அருமையான புத்தகம் சார், இந்த மகிழ்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட புத்தகம், அதனாலதான் சொல்றேன். அந்த புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்றாங்க, ஜப்பானோட பழமொழி அல்லது ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் அப்படின்னா, தெர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட் அப்படின்றாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு பணி ஓய்வே கிடையாதான் சார் அங்க, தெர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு என்னன்னா, இப்ப நம்ம வந்து 58 அல்லது 60 ஆண்டுகள்ல ஒரு அரசு ஊழியர் பதவி ஓய்வு பெறாரு அப்படின்னா நம்ம ரிட்டையர்மெண்ட்ன்றோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தெர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட், ஏன்னா 60 வயசுக்கு மேல இன்னொரு வேலையை வந்து பார்க்கலாம் அப்படின்றாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா சார், அவங்களுடைய மனநிலை தான் சார் முக்கியம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சோகமா, ஐயோ நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், என்ன வெளியே அனுப்பிட்டாங்க, இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா பரவாயில்ல, 2 வருஷம் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த புத்தகத்தை ரொம்ப அழகா சொல்றாங்க என்னன்னா, பதவி ஓய்வு என்பது என்னன்னா வேறொரு பணிக்காக நம்மள அனுப்புறாங்கன்றாங்க. அந்த புத்தகத்துல ஒரு 2-3 விஷயத்தை ரொம்ப சிறப்பா சொல்றாங்க சார், எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருங்க, ஸ்மைல். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, பரபரப்புன்னு ரொம்ப வந்து பரபரப்பாக அலையாதீங்க, டோன்ட் பி ஹரி. அதே மாதிரி எப்பொழுதுமே சோகமாக இருக்காதீங்க, டோன்ட் பி ஒரி அப்படின்னு முதல்ல சொன்னது, ரொம்ப ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, எப்பொழுதுமே நம்ம வந்து கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. இன்னொன்று என்ன சொல்றேன்னா, ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸான எந்த காரியத்திலுமே திட்டமிட்டு நீங்க சிறப்பாக செய்யுங்கன்றாங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்லணும்னா, பி ஹாப்பி ஆல்வேஸ். நீங்க மகிழ்ச்சியாக இருந்தோம்னா நீங்க மட்டும் கிடையாது, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து அதுக்கு காரணமாக இருப்பாங்க, அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு. இப்போ இந்த மகிழ்ச்சி அப்படின்றது சார், ஒன்று வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் நல்லா பாருங்கள், எந்த நிறுவனமோ, அதாவது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கடையிலோ அல்லது எந்த ஒரு நிறுவனத்தில் போய் பாருங்கள், எந்த நிறுவனத்தில் தங்களிடம் பணிபுரியக்கூடிய பணியாட்களை அந்த நிறுவனம் மகிழ்ச்சியாக வச்சுக்குதோ அங்கே வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கும் சார். விடுப்பு எடுக்கக்கூடியது, அதாவது லீவ் அப்ளை பண்ணுறதும் அங்கே கம்மியாக இருக்கும். அது மட்டும் கிடையாது சார், புதிய சிந்தனைகளுக்கு மகிழ்ச்சி அவசரம். ஏன்னா எப்போ பாடலுமே நீங்கள் வந்து வருத்தப்பட்டுகிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக சார் நம்மக்கிட்ட புது புது சிந்தனைகள் வராது, யோசனை வராது. எப்போ நீங்கள் அப்படியே ஆட அமராக உட்காந்து ஒரு மகிழ்ச்சியாக உட்காந்து ஒரு டீயோ ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நமக்கு நிறைய சிந்தனைகள் வரும் பாருங்கள். இந்த சிந்தனை எப்போ வரும்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது தான். இந்த சிந்தனையை ரொம்ப ரொம்ப அவசியம் சார், எதுக்கு, நம்மளுடைய எஃபிஷியன்சிக்கு. அதுக்கு அடுத்ததாக எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு குழுவாக வேலை செய்யணும் சார். இதில் ஒரே ஒரு ரிசர்ச் சொல்லிட்டு இந்த கேள்விக்கான பதிலை முடிக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய வந்து ஒரு நிறுவனம் பல்கலைக்கழகம், ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அமெரிக்காவில். அந்த பல்கலைக்கழகத்தில் என்ன சொல்லலாம் சார், மகிழ்ச்சிக்கும் செயல்திறனுக்கும் உள்ள உறவை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். என்னென்னா, எந்த நிறுவனத்தில் பணியாட்கள் வேலை பார்ப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களோ அங்கு 31% உற்பத்தி அதிகரிக்கும். 31% உற்பத்தி அதிகரிக்கின்றாங்க. அதே மாதிரி அந்த உற்பத்தி அதிகரிப்பதனுடைய விளைவு 37% வியாபாரமும் அதிகரிக்கின்றாங்க. அதனால நிச்சயமாக வந்து நம்மளுடைய ஹாப்பினஸ், சந்தோஷம், புன்னகையோடு புன்முருளோடு நம்ம இருப்பது என்பது அந்த நிறுவனம் மட்டும் கிடையாது, அதை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் இது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் சார் இருக்கும்.
இப்போ அந்த கோபத்தை தவிர்க்கிறதுக்கான வகையில நடைமுறைக்கு சாத்தியமான வகையிலையும் என்ன மாதிரியான யோசனைகள் சொல்லக்கூடிய ஒரு தகவலாகவும் இருக்கு சார்.
இருக்கு சார், நம்ம முதல்ல சொன்ன நம்ம கௌதம புத்தர், ஏடா அடிக்கடி சொல்றேன்னு நினைக்க வேணா, ஏன்னா புத்தர் நம்மளுடைய ஐயன் திருவள்ளூர் இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த டாபிக்கை பத்தி பேச முடியாது. அதுல வந்து புத்தர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, யூ ஆர் த ஃபர்ஸ்ட் விக்டிம் ஆஃப் யுவர் ஆங்கர் அப்படிங்குவாரு. அதாவது நீங்கள் தான் உங்களுடைய கோபத்தினுடைய முதல் இலக்கு அல்லது பலிகடா நீங்க தான் அப்படிங்குவாரு. நல்லா வச்சு பாருங்க, நீங்க குடும்பத்துல கோபப்படுறீங்க, சத்தம் போடுறீங்க, பொருட்களை எல்லாம் நம்ம தூக்கி அடிக்கிறோம், இதனோட லாஸ் யாருன்னா உங்களுக்கு தான் லாஸ். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் சார், நம்ம சிரிச்சுக்கிட்டு சொல்றேன், திடீர்னு வந்து புத்தகத்தை எடுத்து அடிக்கிறது, பொருளை தூக்கி அடிக்கும் போது டிவி உடஞ்சி போயிடும், மிக்சி உடஞ்சிடும், நீங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செல்போன் கீழே தூக்கி போடும்போது சார் யார் லாஸ், பக்கத்து வீட்டுக்காரருக்கு லாஸா சார? கிடையவே கிடையாது, நமக்கு தான் சார் லாஸ். அதனாலதான் ரொம்ப அழகா சொல்ற புத்தர் என்னன்னா, யூ ஆர் த ஃபர்ஸ்ட் விக்டிம், கோபப்பட்டீங்கன்னா முதல் இலக்கு, முதல் இழப்பு உங்களுக்கு தான் சார். ரெண்டாவது வந்து ரொம்ப அழகா சொல்ல புத்தர் என்னன்னா, ஸ்டாப் அன்னெசரி எக்ஸ்பெக்டேஷன் சார். இது வந்து நிச்சயம் நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். என்னன்னா, ரொம்ப எதிர்பார்ப்பு சார், நீ பையன் மேல ரொம்ப எதிர்பார்ப்பு, பிள்ளைகள் மேல ரொம்ப எதிர்பார்ப்பு, மனைவி கிட்ட எதிர்பார்ப்பு, சமுதாயத்தை எதிர்பார்ப்பு, நம்ம நிறைய இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டெவலப் பண்ணிட்டோம் சார். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னைக்கு நமக்கு வந்து பூர்த்தி அடையிலையோ அன்னைக்கு கண்டிப்பா நமக்கு என்னாகனா ஒரு தோல்வி ஏற்படும், அல்லது ஒரு சலிப்பு ஏற்படும். நான் என் பையன்கிட்ட கூட சொல்லலாம், தம்பி உன்னால முடிந்த அளவுக்கு சிறப்பா படி, நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுத்தா சந்தோஷம், நல்ல மார்க் எடுக்கலையா, ஏன் எடுக்கலன்றத வந்து நம்ம சிந்திப்போம், யோசிப்போம், அதுக்கான வழிமுறையை பார்ப்போம் அப்படின்னு தான் நம்ம ஆரோக்கியமாக பேசணும். அதை விட்டுட்டு நம்ம எதுக்குமே வந்து உணர்ச்சிவசப்பட்டு தோல்வியை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் வேண்டும். ஏன்னா தோல்வி என்பது இட் இஸ் எ டெம்பரரி, இது வந்து ஒரு தற்காலிகம் தான் சார் வாழ்க்கையில. ஏன்னா பர்மனண்டா வந்து வாழ்க்கையில தோத்துக்கிட்டே இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு அடுத்ததாக வந்து சார், இன்னொரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், பண்பலை நேயர்களுக்கு ஹெல்த் ரொம்ப அவசியம் சார். என்னதான் பணம் பொருள் எது இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம், அதுவும் குறிப்பாக இந்த COVID-19 காலகட்டத்துக்கு பின்னாடி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய மனநலம், நம்மளுடைய உடல் நலம் ரொம்ப ரொம்ப அவசியம். இதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. கோபம் ஏற்படும் போது முதல் இலக்கு உங்களுடைய உடல் நலம் தான், உங்களுடைய ஹெல்த் தான். அதுக்கு அடுத்தது ரொம்ப அழகா சொல்லுவாரு குறள் 301 நம்ம ஐயன் திருவள்ளுவர், கோபம் எடுபடும் இடத்தில் கூட காட்டக்கூடாது. இப்போ உதாரணமா உங்க மனைவி கிட்ட கோபத்தை காட்டுறீங்கன்னா அங்க எடுபடும், அல்லது மனைவி கணவன் கிட்ட கோபம் காட்டும் போது எடுபடும், அந்த இடத்துல கூட காட்டாதீங்க அப்படின்னு. செல்லெடுத்து காப்பான் சினங்காப்பான், அல்லெடுத்து காக்கினன் காவாக்காளின், அதாவது 301 எடுத்து படிச்சு பாருங்க குரல், எங்க எடுபடுதோ அங்க கூட காட்டாதீங்க. அதுக்கு அடுத்தது இன்னொன்று ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு டிப்ஸ் வந்து சொல்றேன் சார். எப்பப்போ உங்களுக்கு கோபம் வருது, அதாவது நீங்க பொது இடத்துல போகும்போது, ஒரு வண்டியில போகும்போது, யாராவது வந்து போக்குவரத்து சிக்னல் மீறுறாங்க, அல்லது வேலை பார்க்கிற இடத்துல கோபம் வருதா, குடும்பத்துல உங்களுக்கு கோபம் வருதா, அல்லது ஏதாவது நீங்க பர்ஃபெக்டா இருக்கீங்க, எதிரில் இருக்கிறவங்க பர்ஃபெக்டா இல்லைன்னா அங்க கோபம் வருதா, இதை கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிவாரணம் கண்டுபிடிக்கணும் சார். அதுக்கடுத்தது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் சார், உங்களுடைய கோபம் சரி அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையணும் அப்படின்னா, நல்ல உணவு பழக்கம் சார். நல்ல தூக்கம் அவசியம். குறைஞ்சது 6-7 மணி நேரம். நான் எங்கள் வீட்டில் ஒரு ரூல்ஸே வச்சுருக்கேன் என்னென்னா சார், 9:30 மணிக்கு மேலே 9:30 மணி 9:30க்கு மேலே டிவி போட வேண்டாம், நீங்கள் செல்ஃபோன் பயன்படுத்த வேணாம், படுத்து தூங்குங்க. குறைஞ்சபட்சம் 7 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்குங்க. நல்ல தூங்கி நம்ம எந்திரிச்சோம்னாவே சார் அடுத்த நாள் நல்லா இருக்கும் சார். எல்லாத்தோட சார் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்ல நட்பு வட்டாரம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சார் நமக்கு. எனக்குன்னு இருக்காங்க நிறைய நண்பர்கள் இருக்கு, ஆனால் அதுக்குன்னு ஒரு குறுகிய வட்டத்தில் நல்ல நண்பர்கள் வச்சிருக்கு. ஏதேனும் பிரச்சனைகள் ஆலோசனைகள் அப்படின்னா அவங்க கிட்ட நேரில் போய் பேசுவான் அல்லது செல்போனில் பேசுவான். இந்த ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு அடுத்தது இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார், நம்ம உண்மையாக இருப்போம். ஏன்னா ரொம்ப நாளுக்கு பொய் எடுபடாது சார். பொய் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ டெம்பரரி தான். நம்ம பொய்யே சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம எதிரில் இருக்கிறவனுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வந்து சக்திவேல் பொய் சொல்கிறாரு அல்லது XRY இவர் என்ன பொய்யே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்வாங்க. என்றைக்குமே நம்ம உண்மையாக இருக்கணும் சார். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் அறிமுகத்தில் சொன்னீங்களா, புன்னகை அப்படின்றது ஒரு மொட்டு மாதிரி ஒரு மலர் மாதிரி என்னென்னா எப்பயுமே ஒரு ஹாப்பியாக இருக்கணும். அவரை பார்த்தாவே நமக்கு பார்க்கணும்னு தோணும்னு சொல்லுவாங்க. பி ஹாப்பி, பி ஸ்மைல். சரி, இது வந்து பணமே கிடையாது. ஒரு ஸ்மைல் பண்ணுறது ஒரு ஹாப்பியாக இருப்பது வந்து நீங்கள் பொருள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உள்ளத்துலேருந்து வரக்கூடியது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சார். இது வந்து ஃபாலோ பண்ணாவே நம்ம கோபம் குறையும். அதுக்கு அடுத்தது சார், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குறைங்க. இதை கேட்கக்கூடியவங்க நிச்சயமாக மனசில் ஞாபகப்படுத்திக்கிறதுனா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் குறைங்க. அந்த எதிர்பார்ப்புகள் வந்து உங்கள் குடும்பத்துலேயும் இருக்கணும் அல்லது குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் குறைக்கும் போது கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த ஏமாற்றங்கள் வந்து குறையும் சார். அதுக்கு அடுத்ததாக திரும்ப திரும்ப நான் சொல்றது என்னன்னா, எந்த ஒரு தோல்வியும் சரி அல்லது எந்த ஒரு ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நம்ம டெவலப் பண்ணணும். இது வந்து சார் ஒரு நாள்லயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கு வராது. இது அப்படியே நம்ம பழகிக்கிட்டே இருக்கணும். உங்க குடும்பத்துல எடுத்து பாருங்க, எவ்வளவு பொறுமையா இருக்காங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி. அந்த பொறுமையை நம்ம வந்து கத்துக்கணும் சார். அது எல்லாத்து மேல நீங்க வந்து கோபம் குறைவதற்கு, கோபத்தை தவிர்ப்பதற்கு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லுவார் வள்ளுவர் என்னன்னா, ஒரு நல்ல உறவுகள் நல்ல நட்பு வட்டாரம் இல்லை ஒருத்தனுக்கு அப்படின்னா பல பிரச்சனைகள், சமூக பொருளாதார பிரச்சனை அங்கதான் தோண்டுது. அதான் வந்து சொல்லுறேன்னா, ஒரு ஏரிக்கு எப்படி குளம் அவசியம், குளத்துக்கு எப்படி கரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அந்த கரை இல்லைன்னா அந்த குளத்துல வந்து தண்ணியே நிக்காது சார். அந்த மாதிரி நல்ல நட்பும் நல்ல வாழ்க்கையும் நல்ல உறவினர்கள் இல்லாத வாழ்க்கை அவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்காது அப்படின்வாரு. அதனால எப்பொழுதுமே நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடாது, தோல்விகளை ஏத்துக்கணும். முக்கியமா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், புத்தர் சொன்ன மாதிரி எந்த கோபமும் நீங்கள் எப்படி கோபப்பட்டாலும் அதுக்கு அவசியம் பாதிப்பு உள்ளாவது உங்களுடைய உடல், உங்களுடைய மனம், உங்களுடைய குடும்பம். ஏன்னா நீங்க சந்தோஷமா இருந்தா உங்க குடும்பம் சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க கோபப்படும் போது உங்களுடைய கோபம் உங்க குடும்பத்தினுடைய நிம்மதியும் மகிழ்ச்சியும் வந்து பாதிக்கும் சார். அது
சார், இப்போ அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வந்து சில பயனுள்ள டிப்ஸையும் அடிஷனலா சொல்லிடலாமே.
நிச்சயம் சார், நிச்சயம். ஏன்னா நம்ம வெறும் பிரச்சனைகள் மட்டும் எப்பயுமே பேச மாட்டோம், தீர்வுகள் நம்ம ரொம்ப அவசியம் சார். அது ரொம்ப சிம்பிள். இதுக்காக நீங்க எந்த பல்கலைக்கழகத்துக்கோ பள்ளிக்கோ எந்த நிறுவனத்திலையும் ட்ரைனிங்கே போக வேண்டியதில்லை சார். வெரி சிம்பிள், ரொம்ப ப்ராக்டிக்கலா நான் என்னுடைய 100% என்னுடைய பண்படை நேர்களுக்கு சொல்றேன் என்னன்னா, இது நான் முழுக்க முழுக்க நான் பின்பற்றேன் என்னோட வாழ்க்கையில். ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னு, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். உங்களை மற்றவங்களோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. உங்களோட பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளோட பார்க்காதீங்க. உங்களை மற்றவரோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா சார், இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் ஒரு சிறப்பான மனிதர் சார். சிறப்பான காரியங்களை செய்யக்கூடிய அனைத்து திறமைகளும் நம்ம கிட்ட இருக்கு சார். நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாவே, அதுக்காக நீங்க வந்து ஒரு செல்போன் வாங்குறீங்க, ஒரு டிவி வாங்குறீங்க, ஒரு பைக் வாங்குறீங்கன்னா அது வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அந்த உயிரில்லாத விஷயத்த வந்து கம்பேர் பண்ணலாம். ஆனா அதுக்காக நம்ம குடும்பத்தையும் நம்ம குடும்ப உறுப்பினர்களையும் மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும் போது மகிழ்ச்சி கொடுக்காது. நம்பர் 2, மகிழ்ச்சியா இருப்பதற்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே நீங்க ஆக்டிவா இருக்கணும் சார், சுறுசுறுப்பா இருக்கணும். எங்க குடும்பத்துல கூட அடிக்கடி சொல்லுவாங்க, என்னுடைய மனைவி என்னுடைய பசங்க, என்னப்பா எப்ப பார்த்தாலும் வேகமா போறீங்க, நடக்கிறீங்க, வரீங்க, போகிறீங்க, எப்ப பார்த்தாலும் சுறுசுறுப்பா. இந்த சுறுசுறுப்பா இருக்கிற வரையும் தான் நம்ம ஹாப்பியா இருக்க முடியும். நம்மள பார்க்கும் போது நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஒரு பரவாயில்ல, நம்ம குடும்ப தலைவர் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்காரு, நல்லா வந்து சுறுசுறுப்பா இருக்காரு, மகிழ்ச்சியா இருக்காரு. அது வந்து உங்க குடும்பத்தை வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்து பாதிக்குது சார். அதுக்கு அடுத்தது 3வதா வந்து, நெகட்டிவா பேசுற நிறைய நண்பர்கள் பார்த்துருப்பீங்க. நல்ல உறவினர்கள் இருக்க மாட்டாங்க, அவன் வந்து நெகட்டிவா பேசுவான். நல்ல உறவு வந்து கண்டிப்பா நெகட்டிவா பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. முக்கியமா சொல்ல போனா அந்த ஆளுங்களை வீட்டுக்குள்ளே விடாதீங்க. ஏன்னா நெகட்டிவா பேசுறோம் கண்டிப்பா நம்ம குடும்பத்தையும் சரி நம்மளுடைய நிம்மதியும் வந்து குறைஞ்சிருது. அதுக்கு அடுத்ததாக நல்ல சொற்களை பயன்படுத்தி பேசணும் சார். குடும்பத்துல நண்பர்கிட்ட பேசும்போது நல்ல சொற்கள், இப்ப போன் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல விதமா நீங்க ஆரம்பிங்க. ஒரு நண்பரை நேர்ல பாக்குறீங்க அப்படின்னா, ஒரு வாக்கிங்ல போகும்போது பாக்குறீங்கன்னு வச்சுங்க, நீங்க பார்த்து அவர் அப்ரிஷியேட் பண்ணணும். அதை அப்ரிஷியேட் பண்ணும்போது சார் டெய்லியும் வாக்கிங் வாங்க சார், உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு வாக்கிங் வரும்போது இவர் ஏதோ வியாதி இருக்கு அதனால தான் வாக்கிங் வராரு, இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுறவங்ககிட்டலாம் நான் என்றைக்குமே பேசவே மாட்டேன். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பி பாசிட்டிவ், நல்ல வார்த்தைகள் பயன்படுத்துங்க. அதுக்கு அடுத்ததாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குடும்ப உறுப்பினர்களோட ஒரு சின்ன பயணம் போங்க, ஒரு சினிமாவுக்கு போங்க, ஒரு நல்ல உணவகத்துக்கு போங்க, இல்லை நண்பர்களோட வீட்டுக்கு போங்க. அப்போ நம்ம பேசும்போது நிச்சயம் வந்து அந்த ஹாப்பினஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சார். அதுக்கு அடுத்ததாக என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளணும் சார். நம்மகிட்ட இல்லாததுக்கு நம்ம பிளான் பண்ணக்கூடாது சார். இப்போ நம்ம ஒவ்வொரு மாதம் நமக்கு எவ்வளோ ஊதியம் கிடைக்குதுன்னா அந்த ஊதியத்துக்கு தகுந்தவாறு நம்ம பிளான் பண்ணணும் சார். ஆனால் இன்னைக்கு அந்த தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிளானிங் இருக்கு. அதனால இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து மகிழ்ச்சி வந்து குறைவதற்கு அதனுடைய மகத்துவம் நமக்கு புரியாம போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சார், பொருளாதாரம். ஸோ நம்மளுடைய ஊதியம் அதற்கு உண்டானதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணணும் சார். அதுக்கு அடுத்ததாக எனக்கு என்னோட ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தது குறிக்கோள்களுடன் வாழணும் சார். கோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நிறைய பேர் வந்து நீங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்டு 5 வருடம் படிக்கிறான், 6 வருடம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கறான், தம்பி என்ன பண்ண போற அப்படின்னா சார் இன்னும் அதை பத்தி யோசிக்கலான்றான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப இந்த பண்பலை நேயர்கள், இப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி நீங்க கல்வி கொடுக்கணும், அவர்களுடைய வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்கி கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம இருக்கும் போது நிச்சயம் நம்மளோட மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் சார். அதுக்கு அடுத்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனசு எப்பயுமே நல்லா இருக்கணும் சார். அந்த மனசு நல்லா இருக்கணுன்றதுக்கு நான் முதல்ல சொன்ன 2-3 டைம் ரிப்பீட் பண்ணேன் சார், தூக்கம் ரொம்ப அவசியம், நல்ல உணவு அவசியம், ஒரு நல்ல யோகா பண்ணலாம், தியானம் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்க வந்து கோயிலுக்கு போங்க, சுற்றுலா தலங்களுக்கு போங்க. அங்க போகும்போது மனசு லேசாகும், மன அழுத்தம் எல்லாம் குறையும் சார். அதுக்கு அடுத்ததாக என்னைக்குமே தூங்கி எந்திரிச்ச உடனே நான் ஒன்னு சொல்லிட்டே ஆரம்பிப்பேன், என்னன்னா இன்னைக்கு கோவப்படக்கூடாது, பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிப்போம். அந்த மாதிரி நீங்களும் ஒன்று ஒரு டிட்டர்மினேஷனோட ஒவ்வொரு நாளும் ஆரம்பிப்போம், பொறுமையாக இருப்போம், நேரத்தை வந்து நம்ம சரியா பயன்படுத்துவோம், ரொம்ப அவசரகதியில் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படின்ற வந்து நம்ம ரொம்ப ரொம்ப மனசுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது நான் டிவி பார்த்தா கூட நகைச்சுவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் பார்ப்போம் சார், நான் மட்டும் கிடையாது எங்கள் குடும்பம். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் நகைச்சுவைக்கும் சிரிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு டிவியை பார்க்கறதா இருந்தாலும், ஒரு சீரியலோ அல்லது ஒரு புத்தகமோ அல்லது யூடியூப்போ எதில் நீங்கள் வீடியோ பார்த்தா கூட காமெடி சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் பாருங்க சார். அதுக்கு அடுத்ததாக எது இல்லைன்னு பார்க்காதீங்க, உங்ககிட்ட என்ன இருக்குன்றதை பாருங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், என்ன உங்ககிட்ட இல்லைன்னு பார்க்காதீங்க சார், நிறைய நம்மகிட்ட இருக்கு. நான் முதலே சொன்னேன், இப்போ நீங்களும் நானும் இருந்த காலகட்டத்தில் படித்த காலகட்டத்தில் இந்த வாய்ப்புகள் கிடையாது. நான் ஓப்பனாக கிளாஸில் சொல்லுவோம் சார், சார் எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலனி ஒரு பையனை இன்னைக்கு மாதிரி ஷோல்டர் பேக்லாம் கிடையாது சார், மஞ்சள் பையன் தான் நமக்கு. ஆனால் அதுலேயும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஸோ இந்த ஒரு மனநிலை நம்ம பசங்களுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் சார். அதுக்கு அடுத்தது இது வந்து நிச்சயம் எல்லாரும் பின்பற்ற வேண்டிய ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா சார், கோபம் வந்துச்சுன்னா நம்ம அதிகம் பேசக்கூடாது. அதே மாதிரி கோபம் வந்ததுன்னா முக்கியமான முடிவு எடுக்கக்கூடாது. கோபம் வந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கலாம் மதியத்துக்கு மேலே. இது நான் என்னுடைய அன்றாடம், ஏன்னா நானும் வந்து எங்களுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு நிறுவனத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தேன் சார். அப்போ வந்து கோபம் வந்துச்சு அப்படின்னா அப்போ எந்த முக்கியமான முடிவு எடுக்க மாட்டேன், மதியம் பார்த்துக்கலாங்க நீங்கள் எல்லாம் கிளம்புங்க அப்படின்ட்டு பணியாளர்களை அனுப்பிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அது சம்பந்தமாக யோசிச்சு முடிவெடுப்போம். அதனால் என்னென்னா கோபம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிகம் முடிவுகள் எடுப்பதை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சார், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்கள் நாக்கு பேசிடக்கூடாது. மனசில் தோன்றது எல்லாத்தையும் நம்ம பேசிட்டோம், நான் அப்படி தான் என்னுடைய பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இடம் பொருள் ஏவல் அறிந்து நம்ம பேசணும். ஸோ அப்போ நம்ம பேசுறது வந்து பேசுகிற வரையும் தான் சார் வார்த்தை நம்மகிட்ட. ஒன்ஸ் நீங்கள் அந்த வார்த்தையை பேசிட்டீங்கன்னா அந்த வார்த்தைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பொறுப்பு, நீங்கள் வந்து அதற்கு பதில் சொல்லி ஆகணும். எல்லாத்துக்கு மேலே சார் மிக முக்கியமானது இன்றைக்கி அந்த இயற்கை, நம்மளுடைய கடவுள் நிறைய விஷயத்தை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தை மட்டும் நம்ம பட்டியலிடுவோம், இல்லாததை பத்தி கவலையப்பட வேண்டாம். நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். இது வந்து என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், நடைமுறையில் நான் பின்பற்றக்கூடியதை நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன் சார்.
இப்போ மகிழ்ச்சியின் மகத்துவத்தை பற்றியும் அதே நேரத்தில் கோபத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அது தவிர்த்தால் என்ன விதமான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற வகையில் பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
சார், என்னுடைய புதுகை பண்பலை நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இது கேட்ட விஷயத்துல தான் நீங்க பின்பற்றுங்க சார். அதாவது முழுக்க முழுக்க முடியலன்னா கூட இதுல ஒரு 50% பின்பற்றினாவே நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் சார், மகிழ்ச்சியா இருக்கலாம். நம்ம நாங்க சமீபத்துல என்னுடைய தம்பியினுடைய திருமணத்துக்கு ஒரு பத்திரிகை அடிச்சு, திருமண பத்திரிகை, அதுல கடைசியில ஒரு வாசகம் போட்டோம், நம்ம சந்தோஷம் தாங்க வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னு. இதை வந்து நம்ம மனசுல நிலைநிறுத்துவோம். மகிழ்ச்சியா இருப்பது என்பதுதான் நம்மளோட வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்கணும். அப்படி மகிழ்ச்சி இருக்கும் போது அந்த குடும்பம் வளரும், குடும்பம் சமுதாயம் வளரும், நாடு வளரும், ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஸோ இந்த ஒரு சிந்தனையோடு உங்களிடம் விடைபெறுவது முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் சார். நன்றி.
சிறப்பான இந்த தகவலை வந்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார்.
நேர்களே, இதுவரை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் பேராசிரியர் திரு பி சக்திவேல் அவர்கள் மகிழ்ச்சியின் மகத்துவமும் மனநிறைவான வாழ்க்கையும் பற்றி அருமையான தகவல்களை நமக்கு வழங்கினார். இவருடன் இணைந்து உரையாடியவர் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களை வழங்கிய பேராசிரியர் திரு பி சக்திவேல் அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.